வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் உங்கள் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதிய ஆசிரியர் மாயூரம் தேவநாயகம் பிள்ளை அவர்கள். மாயூரம் தேவநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 4. வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் நானும் ஞானாம்பாளும் படித்துக் கொண்டிருக்கும் போது என் பாட்டியார் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களை கண்டவுடனே ஞானாம்பாள் அவ்விடத்திலே கிடந்த பிரம்பை எடுத்து ஒழிப்பது போல் ஜாலம் செய்தாள். என்னை கண்டவுடனே, ஏனம்மா பிரம்பை எடுத்து ஒழிக்கிறாய் என்று என் பாட்டியார் கேட்க, ஞானாம்பாள், உங்களுடைய பேரனுக்கு பாட தெரியாவிட்டால் என்னை அடிப்பீர்கள் என்று பயந்து பிரம்பை ஒழித்தேன். அடிபடுவதற்கு கனகசபை அண்ணனும் இங்கே இல்லையே என்றாள். உடனே என் பாட்டியார் ஞானாம்பாளை கட்டி பிடித்து, என் புத்தியுள்ள செல்லமே என்று ஒரு முத்தம் கொடுத்து விட்டு பிறகு என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல. ஞானாம்பாள் இவ்வளவு சிறு பிராயத்தில் நடக்கிற கிரமத்தையும் ஒழுங்கையும் யோசிக்கும் இடத்தில் அவள் அறிவிலும் நற்குணங்களிலும் உன் தாயாருக்கு சமானம் ஆவாள் என்று நினைக்கின்றேன். உன் தாயாருக்கு கல்யாணம் ஆவதற்கு முன் நடந்த ஒரு அதிசயத்தை தெரிவிக்கிறேன் கேள் என்று என் பாட்டியார் சொல்லத் தொடங்கினார்கள். உன் தாயார் கன்னிகையாயிருக்கும் போது அவளுடைய குண அழகையும் ரூப லாவண்யத்தையும் கேள்வியிற்று அவளை மனம் செய்வதற்கு நம்முடைய பந்துக்களில் அநேகர் விரும்பியும் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் போயிற்று. நமக்கு நெருங்கிய பந்துத்துவம் உடைய பேராவூர் நீலகண்ட முதலியும் உன் தாயாரை கொள்ள பகீரத பிரயத்தனம் செய்தான். அந்த பிரயத்தனம் பழிக்காமல் போய்விட்டதால் தாயாரை எவ்வகையிலாவது சிறையெடுத்து கொண்டு போய் பலவந்தமாய் விவாகம் செய்து கொள்ளுகிறதென்று தீர்மானித்துக் கொண்டு அதற்கு தகுந்த சமயமும் தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சமயமும் வாய்த்தது. எப்படி என்றால், உன்னுடைய மாதாமகர் முதலான புருஷர்கள் எல்லோரும் இரு காதவழி தூரமான மங்களூருக்கு போயிருந்தார்கள். வீட்டில் உன் தாயார் முதலான சில ஸ்திரீகளும் சில வேலைக்காரர்களும் மட்டும் இருந்தார்கள். அந்த சமயத்தில் மேற்கண்ட நீல முதலி அவனுடைய இரண்டு குதிரைகள் பூட்டின 4 சக்கர ரதத்தையும் சாரதியையும் சத்தியபுரிக்கு அனுப்பி மங்களூருக்கு போயிருந்த உன் மாதாவின் தகப்பனாருக்கு திடீரென்று மார்பு அடைத்து பேச்சு மூச்சு இல்லாமல் அத்தியாவஸ்தையாக இருப்பதாகவும், அதற்காக உன் தாயார் உடனே வரும்படி வண்டி அனுப்பியிருப்பதாகவும் அபாண்டமாய் தெரிவிக்கும்படி திட்டம் செய்தான். அந்த பிரகாரம் சாரதி வந்து தெரிவித்த உடனே உன் தாயார் நிஜமென்று நம்பி உடனே அவளும் அவளுடைய தோழியும் அந்த வண்டியில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அந்த வண்டி நீலகண்ட முதலியினுடைய வண்டி என்பது உன் தாயாருக்கு தெரியாது. தன் தகப்பனாருடைய வண்டிகளில் ஒன்றென்று நினைத்தாள். இரண்டு குதிரைகள் கட்டின வண்டியை தொடர்ந்து கொண்டு ஓடுவது அசாத்தியமாகையால் வேலைக்காரர்கள் ஒருவரும் வண்டியுடன் கூட போகவில்லை. அந்த வண்டியை சாரதி அதிவேகமாய் நடத்தி கொண்டு தெற்கு ராஸ்தா வழியாக போனான். தெற்கு ராஸ்தாவில் ஒரு காத வழி தூரம் போய் பிறகு மங்களூருக்கு மேற்கு ராஸ்தா வழியாக திரும்ப வேண்டியதாய் இருக்க, அந்தப்படி மேற்கு ராஸ்தாவில் திரும்பாமல் பேராவூருக்கு போகிற கிழக்கு ரஸ்தா வழியாக வண்டியை நடத்தி கொண்டு போனான். வண்டியின் பலகணிகள் மூடப்பட்டிருந்தமையாலும் தகப்பனார் வியாதியிலாயிருக்கிறார் என்கிற துயரத்தினாலும் வண்டி கிழக்கு ரஸ்தா வழியாக போகிறதை உன் தாயார் கவனிக்கவில்லை. அந்த சாரதி சாராய பெட்டியை கிட்டத்தில் வைத்துக் கொண்டு வழியில் போகும் போதே சாராயத்தை குடித்துக் கொண்டு போனதால் அவன் அறிவு மயங்கி அவனுடைய வெற்றிலை பாக்கு பையை கை நழுவி கீழே விடும்படி விட்டுவிட்டான். அது விழுந்த வெகு நேரத்துக்கு பிற்பாடு அவனுக்கு தெரிந்து அதை தேடி பார்ப்பதற்காக அவன் வண்டியை நிறுத்தி கீழே குதித்தான். வண்டி நின்றவுடனே அது நிற்க வேண்டிய காரணம் என்ன என்று விசாரிப்பதற்காக உன் தாயார் ஜன்னலை திறந்தாள். உடனே அந்த சாரதி குடி வெறியுடனே வந்து, வெத்திலை பாக்குப்பை கீழே விழுந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்த வழியை பார்த்து கொண்டு போனான். அவன் போன பிற்பாடு கிழக்கு ரஸ்தா வழியாக வண்டி போகிற விவரம் உன் தாயாருக்கு தெரிந்தது. உடனே வண்டியை விட்டு கீழே குதித்தாள். ஒரு வண்டியில் அந்த வண்டியில் ஒரு பக்கத்தில் நீலகண்ட முதலி என்று பெயர் வரையப்பட்டிருந்தாலும் அந்த கிழக்கு ரஸ்தா அவனுடைய ஊருக்கு போகிற மார்க்கம் என்பது உன் தாயாருக்கு தெரியுமானதாலும் சகலமும் அவனுடைய கபட நாடகம் என்று உன் தாயார் ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடித்து கொண்டாள். அவள் சிறு பருவம் முதல் குதிரை கட்டின வண்டிகளில் ஏறி சில சமயங்களில் சாரத்தியம் செய்வதும் அவளுக்கு பழக்கமாயிருந்தபடியால் அவள் ஒரு நிமிஷத்தில் அந்த வண்டியில் சாரதி ஸ்தானத்தில் ஏறி உட்கார்ந்து குதிரைகளை மேற்கே திருப்பி வாயுகதியாக வண்டியை நிறுத்த ஆரம்பித்தாள். பையை தேடி போன சாரதி வண்டி திரும்பி வருவதை கண்டு குடி மயக்கத்தினால் தள்ளாடி தள்ளாடி விழுந்து கொண்டு வண்டியை மறிக்க ஓடி வந்தான். அவன் கிட்ட நெருங்காதபடி உன் தாயார் குதிரை சவுக்கால் ஓங்கி ஓங்கி அடித்தாள். அந்த அடியும் அவனுடைய குடியும் அவனை கீழே தள்ளிவிட்டன. உன் தாயார் மனோகதியும் பிந்தும்படி மங்களூர் சாலை மார்க்கமாக வண்டியை நடத்தி கொண்டு போகும்போது நீலகண்ட முதலி ஒரு குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு வண்டியை தொடர்ந்து வந்து வண்டிக்கு முன்னாலே மறித்தான். வண்டியிலே பூட்டிய இரண்டு பரிகளும் நிற்காமல் நீலகண்ட முதலி மேலே தாவி பாய்ந்து ஓடினபடியால் அவன் ஏறிய குதிரை வெகுண்டு மார்க்கத்தை விட்டு தாண்டி குதித்து அவனை ஒரு படுகுழியில் வீழ்த்து விட்டு பட்சி போல் பறந்து போய்விட்டது. இவ்வண்ணமாக உன் தாயார் தெய்வானுகூலத்தால் தப்பி மங்களூர் போய் சேர்ந்தாள். அவ்விடத்தில் அவளுடைய தகப்பனார் அவளை கண்டவுடனே ஓடி வந்து அவளை தழுவி கொண்டு அவள் ஊரை விட்டு இவ்வளவு சடுதியில் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்க அவள் நடந்த காரியங்களையெல்லாம் ஆழியந்தமாய் தெரிவித்தாள். அதை கேட்டவுடனே அவள் தகப்பனாருக்கும் மற்றவர்களுக்கும் நீலகண்ட முதலி மீது பிரமாதமான கோபம் உண்டாகி அவனை சிக்ஷிக்க தொடங்கினார்கள். எப்படி என்றால், தம்முடைய ஜாதியார் எல்லோரும் ஏகமாய் கூட்டம் கூடி அவனை சாதி பிரஷ்டமாக்கி சுபாசுபங்கள் இல்லாமலும் நீர் நெருப்பு இல்லாமலும் விளக்கிவிட்டார்கள். அவனுக்கு ஜாதியார் ஒருவரும் பெண் கொடாதபடியால் அவன் இன்னமும் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறான். பிள்ளையாருடைய பிரம்மச்சாரித்துவம் நீங்கினாலும் அவனுடைய பிரம்மச்சாரித்துவம் நீங்காதென்பது நிச்சயம். மேற்படி சங்கதி நடந்த பிறகுதான் உன் தாயாரை உன் தந்தையாகிய என் மைந்தனுக்கு விவாகம் செய்து வைத்தது. உன் தாயாரைப் போல சர்வ குணாலங்கிருத்த பூஷணிகள் உலகத்தில் இருப்பார்களா? அவள் எனக்கு செய்யும் அன்பும் ஆதரமும் வணக்கமும் மரியாதையும் யாருக்காவது வருமா? எனக்கு 100 புத்திரிகள் இருந்தாலும் இந்த விருத்தாம்பிய காலத்தில் என் மருமகளைப் போல என்னை ஆதரிப்பார்களா? நான் வியாதியாயிருக்கும் காலங்களில் எனக்கு பத்திய பாகங்கள் செய்து கொடுத்து உன் தாயாரே எனக்கு சகல பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். அவள் இல்லாவிட்டால் நான் செத்த இடம் புல் முளைத்து போயிருக்கும். அவள் அன்னமில்லாதவர்களுக்கு அன்னமும் வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரமும் கொடுத்து எத்தனையோ ஏழை குடும்பங்களை காப்பாற்றி வருகிறாள். அவளுக்காகவேதான் மழை பெய்கிறது, அவளுக்காகவே வெயில் எரிகிறது. அவளுக்கு கடவுள் நீடிய ஆயுசை கொடுத்து உனக்கும் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் மற்ற ஏழைகளுக்கும் அவள் ஆதரவாயிருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய இடைவிடா பிரார்த்தனையாய் இருக்கிறது என்றார்கள். மாமியார் எச்சிய மருமகள் இல்லை என்கிற பழமொழிக்கு விரோதமாக என் தாயாருடைய சுகுண பிரபாவங்களை என் பாட்டியார் எடுத்து பிரஸ்தாபித்த உடனே இப்படிப்பட்ட புண்ணிய வயிற்றிலே பிறந்தோமே என்கிற சந்தோஷத்தினால் நான் புலகாங்கிதமாகிய ஆனந்த கண்ணீர் சொரிந்தேன். என்னுடைய மாதாவை உலக மாதாவென்று நினைத்து நித்தியமும் நான் பக்தி பண்ணி கொண்டு வந்தேன். பிரதாப முதலியார் சரித்திரம், மதுரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நாவலின் 4 அத்தியாயம் நிறைவு பெற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்பதிவு திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.